Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Qad qala Allah ta'ala fil Qur'an al-Kadim al-Furqan al-Majid. A'udhu billahi minash shaitani rajim. وبكفرهم وقولهم على مريم بهتانا عظيما وقولهم إنا قتل المسيح عيسى بن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم وإن الذين اختلفوا فيه لفي شك منه ما له به من علم إلا اتباع الظن وما قتلوه يقينا Rabbi sarahli sadri wa yassirli amri wa hullu qadati min lisani yafqahu qawli subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim ama tawfiqi illa billahi 'alayhi tawakkaltu wa ilayhi unib alavatra arulalanum nigaratta anbulanum aagiya ellavanda allahin peral aarambam seigiren அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த புவியிலே அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் மக்களை நேரிய வழியிலே அழைத்துச் செல்வதற்கும் அல்லாஹு தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மனித சமுதாயத்திற்கு அவரது வாழ்வை சீர்படுத்துவதற்கான நோக்கத்திலே அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த நபிமார்கள் அந்த காலத்துக்கு தகுந்தவாறு தமது அறிவுரைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த மக்கள் தன்னை ரசூல் என்று நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய திருத்தூதர் தான் இவர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான அத்தாட்சிகளையும் அல்லாஹு தஆலா அந்தந்த நபிமார்களுக்கு அந்தந்த காலத்திற்கு தோதுவாக அமைத்துக் கொடுத்தான். ஒவ்வொருவரும் தங்களை அல்லாஹுடைய திருத்தூதர் என்பதனை உறுதி செய்கின்ற வகையிலே மனிதர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைத்தார்களோ அவைகள் எல்லாம் எடுத்து காட்டி செய்து காட்டி தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அந்த வகையிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னால் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த காலத்தினுடைய மக்களுடைய நிலைமைக்கு தக்கவாறு மனோநிலைக்கு தக்கவாறு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அத்தாட்சிகளை எடுத்து காட்டினார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அனுப்பிய அனைத்து நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த உலகிலே அவனால் எதையும் செய்ய ஆற்றல் இருக்கிறது, எப்படியும் அவனால் உருவகப்படுத்த முடியும் என்ற தன்னுடைய வல்லமையை தன்னுடைய குதிரத்தை சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டுவதற்காக வேண்டி ஆண் துணையின்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரை தாயார் ஈரடித்தார்கள். திருக்குர்ஆன் அதை உறுதிப்படுத்துகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அவர்களை தாயாரை பற்றி அல்லாஹ் திருமறையில் கிட்டத்தட்ட 25 இடங்களிலே அவர்களை பற்றி பேசுகிறான். குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெண்மணி இருக்கிறார் என்று சொன்னால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களான ஹதீஜாவை பற்றியோ ஆயிஷாவை பற்றியோ கூட திருக்குர்ஆனில் பெயர் சொல்லப்படவில்லை. அதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்களது மனைவிமார்கள் அவர்களது தாயார்களது பெயரெல்லாம் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயராலேயே ஒரு சூரா இருக்கிறது, அவர்களது குடும்பத்தின் பெயராலேயே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. குரானிலே மூன்றாவது அத்தியாயமான ஆல் இம்ரான் என்று சொல்கிற இந்த அத்தியாயம் மரியம் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தை பற்றிய அத்தியாயம். அவர்கள் தகப்பனார் பெயர் இம்ரான் என்பதாகும். எனவே இம்ரானின் குடும்பம் என்ற பெயர் ஆல் இம்ரான் என்ற வார்த்தைக்கு பொருள். இம்ரானுடைய மனைவியின் பெயர் ஹன்னா, மரியம் அலி இஸ்லாத்துடைய தாயார். நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் தவம் கிடந்து பைத்துல் முக்கதேசிற்காக வேண்டி அல்லாஹுக்காக எனக்கு பிறக்கிற குழந்தையை அர்ப்பணித்து விடுவேன் என்ற களப்பற்ற தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில் கடுமையான வயதான நேரத்தில் ஈன்றெடுத்தார்கள். அதற்கு பிறகு ஈன்றெடுத்தது பெண் குழந்தை என்ற போதிலும் கூட இறைவனுக்காக நேர்ச்சி செய்திருக்கிறோமே என்ற எண்ணத்திலே அந்த பெண் குழந்தையை பைத்துல் முக்கதேசத்திற்கு ஒப்படைத்தார்கள். ஜக்கரியா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு பைத்துல் முக்கதேசிலே குழந்தைக்காக ஒரு அறையை ஏற்பாடு செய்து அதிலே தங்க வைத்து அதை பராமரித்து வந்தார்கள். மரியம் அலி இஸ்லாம் அவர்களது பிறப்பதற்கு முன்னதிலே இருந்து அவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஈன்றெடுத்து கடைசியில் அவர்கள் மரணிக்குகின்ற வரையிலும் பதிவு செய்யப்பட்ட செய்திகள் குர்ஆனை தவிர வேறு எந்த வேதமும் எந்த புத்தகமும் கிடையாது. மரியம் அலி இஸ்லாம் அவர்களை கொண்டாடுகிற, ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கடவுள் என்று போற்றுகிற கிறிஸ்தவர்களிடத்திலும் கூட உண்மை வரலாறு கிடையாது. திருக்குர்ஆன் அவ்வளவு அப்பட்டமாக அவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பேச விரும்புவதற்காக வேண்டி மரியமை பற்றி பேச வேண்டும், மரியம் அலி இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அவர்களது குடும்பத்தை பற்றி பேச வேண்டும். எனவே அந்த குடும்பத்திற்கு ஒரு அத்தியாயம், மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அத்தியாயம். சில பொழுதுகளிலே நபிமார்களது பெயரையும் கூட அவ்வளவு விவரிக்காத குர்ஆன் மரியம் அலி இஸ்லாம் இருக்கிறது. மரியம் அலி இஸ்லாத்திடத்திலே மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி தூது அனுப்பியிருக்கிறான். அவர் நபியாக இல்லாத போதிலும் கூட ஜலீல் அலி இஸ்லாமர்களை சந்தித்திருக்கிறார்கள், ஜலீல் அலி இஸ்லாமோடு பேசியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்களுக்கு உயர்வு வருவதற்கு காரணமே ஈசா நபியின் மூலமாகத்தான். அந்த ஈசா என்ற அந்த குழந்தையை அவர்கள் ஆண் துணையின்றி ஈன்றெடுத்தார்கள். அதன் காரணமாக மிக பெரும் அவச்சொல்லுக்கு ஆளானார்கள். அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை கீழ்த்தரமான வார்த்தைகளால் சூட்டினார்கள். உலகம் முழுவதும் அந்த அபாண்டத்தை அவர்கள் பரப்பினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஓ பிகுஃபரிஹிம் வ கவுலிஹிம் அலா மரியம் புஹ்தானன் அலீமா. அவர்கள் ஈசா நபியை மறுத்ததின் காரணமாகவும் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தியதின் காரணமாகவும் அல்லாஹு தஆலா அவர்களை சபித்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த யூதர்களை எத்தனையோ மோசமான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் இங்கே தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த பனி இஸ்ரவேலர்களது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல, அவர்களுடைய தாயாரின் மீது அபாண்டமான பழியை சுமத்திய காரணத்தினால் அவர்கள் சாபத்திற்குள்ளானார்கள். மேலும் திருத்தூதராகிய ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று அவர்கள் சொல்லிய காரணத்தினாலும் அல்லாஹ் அவர்களை சபித்தான். அவர்கள் ஈசா நபியை கொல்லவும் இல்லை, அவர்களை சிலுவையில் அறியவும் இல்லை. வலாக்கின் சுப்பி அலகும் என்றாலும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை போன்று தோற்றமளிக்கப்பட்ட ஒருவரைத்தான் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். வைன்னல் லதீன அக்தலஃபூ ஃபீஹி லஃபீ ஷக்கின் மின்ஹு மாலஹும் பிஹி மின் இல்மின் இல்லத்திபாஅல்லன். அந்த கிறிஸ்துவர்கள் யூதர்கள் நாங்கள் சிலுவையில் அறைந்தோம் என்று சொன்னார்களே, அதைத்தான் பின்பற்றி தவறான அந்த எண்ணத்தில் தான் நீ போய்க் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு மத்தியிலே நிறைய கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களும் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹால ஈசா நபியை காப்பாற்றியதாக திருமறையிலே பேசுகிறான். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கத்தலுஹு யகீனா, உறுதியாக ஈசா நபி அவர்கள் கொல்லவில்லை. உலகத்திலே சான்று பகரக்கூடிய ஒரே மாறி நமது திருக்குறள். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 500 வருட அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அதிகமாக பேசியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நபிமார்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கும் ஈசா நபிக்கும் மத்தியில் இடைப்பட்ட காலத்தில் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்களோ அதுதான் வேதமாக இருந்தது. அதை மறுத்து அல்லாஹ் குர்ஆனில் இங்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா நபியை புனிதப்படுத்தினார்கள். அவர் தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புனிதப்படுத்தினார்கள். அதுவரையிலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த இட்டுக்கட்டு இருந்து கொண்டே வந்தது, அந்த தவறான சொல் இருந்து கொண்டே வந்தது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்தினி, உத்தம பத்தினி. குர்ஆன் பாக்கிறது உலகத்திலே எந்த பெண்ணையும் சொல்லாத குர்ஆன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பற்றியும் பத்தினித்தனத்தை எடுத்து காட்டுகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் குறிப்பிடுகிறது அவர்களது பத்தினித்தனத்தை. எந்த தவறான சிந்தனை, எந்த தவறான எண்ணங்களும் இல்லாதவர்கள். அந்த காலத்திலேயே ஹிஜாபுடைய சட்டங்கள் எல்லாம் இல்லாத காலத்திலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பர்தா அணிந்துதான் வெளியிலே செல்வார்கள். எந்த ஆண்களுக்கு முன்னாலும் நிற்க மாட்டார்கள். மிக மிக பக்குவமாக வளர்க்கப்பட்டவர்கள். ஒருபோதும் தவறாக கூட அவர்கள் எந்த வார்த்தையும் உபயோகித்தது கிடையாது, எந்த பேச்சும் பேசியது கிடையாது. அதன் காரணமாகத்தான் மகத்தான அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், ரஃபா அல்லாஹ் இலைஹி வகான அல்லாஹ் அஸீஸன் ஹகீமா. என்றாலும் அல்லாஹு தஆலா ஈசா நபி உயர்த்தி விட்டான், அல்லாஹு தஆலா மிக கண்ணியமானவனும் அதிக ஞானமுடையனுமாவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்றைய தினத்திலே இந்த புனித வள்ளி என்று சொல்லுகிற இந்த தினத்திலே அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து சிறுவையில் அறைந்ததாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்வார்கள். அத்தனையுமே யூதர்களால் வியூகமாக வகுக்கப்பட்ட வியூகங்கள் தானே தவிர அவைகளே உண்மை இல்லை. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே 124,000 நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அத்தனை பேர்களுக்கும் எதிர்ப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்கள் அத்தனை நபிமார்களின் மீதும் பழி சுமத்துபவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவதூறு சொல்லியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நபிமார்களை விட நேர்மையாக நம்பிக்கையாக நடந்த ஒரு மனிதன் கிடையாது. அந்த அளவுக்கு முழுமையான நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், நேர்மைக்குரியவர்கள். மக்களுக்கு மத்தியிலே அவ்வளவு நல்ல விதமாக நடந்த போதிலும் கூட பொறாமையின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டாக்குகிறார், மக்களுக்கு மத்தியிலே சச்சரவுகளை உண்டாக்குகிறார், பிரிவினை உண்டாக்குகிறார் என்றெல்லாம் அவர் மீது அவதூறு சொல்லி நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். நபிமார்களுக்கு கடுமையான தொல்லைகளை கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதர்களால் அதிக தொல்லைக்குட்பட்டவர்கள் முதன்மையானவர்கள் நபிமார்கள் தான், அவர்களுக்கு அடுத்துதான் மற்றவர்கள் எல்லாம். அந்த அளவுக்கு கடும் தொல்லைகளுக்கும் இடையூறுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கடுமையான பொறாமை கொண்டவர்கள் இந்த யூதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு ஆற்றலை கொடுத்தான். அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களிடத்திலே நிறைய வியாதி இருந்தது. பிறவியிலேயே குருடாக பிறந்து விடுவார்கள். சிலர்கள் வழுக்கையாக இருப்பார்கள், முடியே முளைக்காது. அதுபோல வெண்குஷ்டம் என்பதும் அவர்களிடத்திலே அதிகமாக இருந்தது. இதற்கெல்லாம் மருத்துவ வசதி இல்லாத காலம். எங்கே இதற்கான மருந்துகளை தேடி போவது என்று அலைந்து கொண்டிருக்கிற காலத்திலே தொட்டிலே பேசியவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தொட்டிலே இருக்கிற அந்த குழந்தை பருவத்திலேயே தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அறிவித்தவர்கள். அல்லாஹ்வுத்தால அந்த மக்களுக்கு மத்தியிலே நம்பிக்கைக்குரியவராகத்தான் அவர்களை வாழச் செய்தான். அந்த நம்பிக்கை இன்மை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, பிறப்பிலே சந்தேகம் உண்டாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தொட்டிலே பேசியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலே வந்து யா அபூத ஹாரூன் மா கான அபூகி மிர்அ ஸவ்இன் வமா கானத் உம்முகி பகியா. மனிதர்கள் வந்து கேட்டார்கள், மரியமே ஹாரூனின் சகோதரியே, உனக்கு முன்னால் உன்னுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி கெட்ட நடத்தியுள்ளவர்களாக இருக்கவில்லையே, தவறான செயலுடையவர்களாக இருக்கவில்லையே, நீ மட்டுமே இப்படி ஆகிவிட்டாய் என்று கேட்டபோது அவர்கள் குழந்தையை இஷாரா காட்டினார்கள். என்னிடத்திலே எதுவும் கேட்காதீர்கள், குழந்தையிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள்.
அல்லாஹ் தஆலா அவர்களை பேச வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். மூன்று நாட்களுக்கு யார் என்ன வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டாம், பேச வேண்டாம், நான் நோன்பிருக்கிறேன் என்று சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டான். அந்த காலத்திலே மௌன விரதம் என்பது அந்த காலத்திலே ஒரு வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது, பேசாமல் இருப்பது. அப்படி மூன்று நாட்கள் பேசாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான், நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். அதன் மாதிரி இருந்தார்கள். மனிதர்கள் வந்து கேட்டபோது குழந்தையை சுட்டி காட்டினார்கள் பாஷாரத்திலே. அப்போ அவர்கள் கேட்டார்கள், கைஃப நுக்கல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, தொட்டிலே கிடக்கிற குழந்தையிடத்திலே நாங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், குழந்தையாக இருக்கிற அவர்கள் கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப, வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வஜாலே நபியன், வஜாலனே முபாரக்கன், அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான், பரக்கத்துடையவனாக ஆக்கியிருக்கிறான், வஜாலே நபியன், என்னுடைய பெற்றோர்களுக்கு எனக்கு வழிபடும்படி எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான், தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான் என்ற வார்த்தைகளை பச்சிலம் குழந்தையை பேசியதை அத்தனை இவர்களும் கேட்டார்கள். அப்படியெல்லாம் சிறுமை பருவத்திலே இருந்தே அவர்கள் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தி வந்திருக்கிற நிலையிலே அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த போது இது போன்ற நோயாளிகளை அந்த நோயாளிகளை தடைவிடுவார்கள், அந்த ரோகம் நீங்கிவிடும், வழுக்கை தலைவர்களுக்கு முடிவு வைத்துவிடும், குஷ்டரோகிகளுக்கு அந்த நிமிடத்திலேயே அந்த ரோகம் மாறிவிடும். அதுபோல நோயாளிகளுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள். சிறு சிறு களிமண்களில் பறவைகளை செய்து அதை மக்களுக்கு தன்னை நெபி என்று அறிவிப்பதற்காக வேண்டி அதை பற என்று உத்தரவிடுவார்கள். அது கண் எட்டும் தூரம் வரையிலும் அது பறந்து சென்று விழுந்துவிடும். இப்படியெல்லாம் செய்கிற போது ஒரு கூட்டத்தினர்கள் இவர் இறைவன், இவர் கடவுள் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்களிலே உள்ளவர்கள், யூதர்கள், இவர் கடவுள் அல்ல, கடவுளின் மகனும் அல்ல, அவதாரமும் அல்ல, இவர் மனிதர்களை பிரிக்க வந்த ஒரு துரோகி என்பதாக கருதினார்கள். இதன் காரணமாக இவர்கள் மீது அதிகமான பழி ஏற்பட்டது, அதிகமான குரோதம் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அந்த காலத்தில் யூதர்களது செல்வாக்கு அதிகமாக இருந்தது. பாலஸ்தீன் என்று சொல்லுகிற இன்றைய ஜெருசலம் பாலஸ்தீன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். பாலஸ்தீனமும் சிரியாவும் ஒன்றாக இருந்தது அந்த நாட்களிலே. இந்த இரு பகுதிகளும் ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. ரோமர்கள் தான் அதை ஆட்சி செய்து வந்தார்கள். இருந்த போதிலும் யூதர்களுக்கு தனி மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தன. யூதர்கள் ரோமர்களுக்கு கட்டுப்பட்டு, ரோமர்கள் அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் இணை வைப்பவர்கள். அந்த காலத்திலே யூதர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்திருந்தார்கள், முழுமையான மத சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள். அதிலே மத சம்பந்தமான குற்றங்களுக்கு அவர்கள் தண்டனை கொடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்களுக்கு சட்டம் இருந்தது. என்ற போதிலும் கூட மரண தண்டனை என்று வருகிற போது இவர்கள் மரண தண்டனைக்கு சிபாரிசு செய்ய வேண்டும், அதற்கு ரோமாபுரி அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அந்த தண்டனை நிறைவேற்ற முடியும் என்ற நிலை இருந்தது. இப்போது யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து விட்டார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், யூத மதம் அல்லாத ஒரு புதிய மதத்தை இவர் கொண்டு வருகிறார், மக்களை திசை திருப்புகிறார், வழிகெடுக்கிறார் என்ற காரணத்தினால் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. யூத மதத்திலிருந்து இவர் மதம் மாறிவிட்டார் என்று சொல்லி அந்த தண்டனை விதித்தார்கள். அதற்கு பிறகு அந்த மரண தண்டனைக்கான அனுமதியை பெறுவதற்காக வேண்டி ரோமர்களது அரசாட்சிக்கு உட்பட்டு இருக்கிற பகுதிக்கு சென்று அனுமதி கேட்டார்கள். அவர்களிடத்திலே அனுமதி பெறுவதற்கான கடிதம் கொடுக்கிற போது என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னால், இவர் மக்களுக்கு மத்தியிலே பிளவுபடுத்துகிறார், புரட்சி செய்கிறார், அரசாங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இவர் ஒரு ஈனப்பிறவி, தவறாக பிறந்தவர் என்றெல்லாம் அந்த கடிதத்திலே அவதூறுகளை எழுதியிருந்தார்கள். இதை பார்த்த ரோம அரசர் அந்த மரண தண்டனையை அங்கீகரித்து தீர்ப்பளித்து விட்டார். மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும், ரோமர்கள் அரசாங்க காவலாளிகள் வந்திருக்க தெரியாது. அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரேபியர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. ரோமர்களும் யூத தூதுவர்களும் அவர்களை தேடி வந்தபோது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்து விட்டான், உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி இப்படி திட்டமிட்டு இவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட குற்றத்தை செய்தவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை சிலுவை ஒன்று செய்து அந்த சிலுவையிலே அவரை அறைந்து விட வேண்டும், ஆணிகளால் அடித்து அறைந்து அப்படி கொல்ல வேண்டும். அப்படி கடும் தண்டனை கொடுத்தால்தான் அடுத்த முறை இது மாதிரி யாரும் பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி அப்படி தீர்ப்பளிக்கப்பட்டது. எனவே அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி வந்தபோது அப்போது அவர்கள் ஒரு வீட்டிலே இருந்தார்கள். ஹதீஸிலே பலவிதமான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தன்னுடைய தாயுடைய சகோதரி வீட்டில் இருந்ததாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறது. இன்னொன்று இன்னொரு நண்பருடைய வீட்டில் இருந்ததாக ஒரு தகவல் சொல்லுகிறது. ஆக ஒரு வீட்டில் இருந்தார்கள். அவர்களோடு இருந்தவர்கள் வெறும் 12 நண்பர்கள் மட்டும்தான். ஒரு பெரிய விஷயம், ஒரு நபிக்கு அன்றைக்கு உதவியாளர்களாக இருந்தவர்கள் 12 பேர்கள் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்காக கிளம்புகிற போது 313 பேர்கள் இருந்தார்கள். அவர் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது 1400 சஹாபாக்கள் உடன் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்தில் விழா என்ற கடைசி ஹஜ்ஜின் போது 124000 சஹாபாக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரத்திலே கிட்டத்தட்ட 500000 சஹாபாக்கள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. அத்தனை பேர்களுமே ரசூலுல்லாஹ் உதவியாளர்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்படுகின்ற நேரத்திலே அவர்களோடு இருந்தவர்கள் வெறும் 12 பேர்கள் தான். அந்த பேர்களில் ஒருவன், 12 பேர்களும் நம்பிக்கை பிரிவுகளாக இருந்த போதிலும் கூட அதிலே ஒருவன் மட்டும் பணத்திற்கு ஆசைப்பட்டான். சரியாக வெள்ளிக்கிழமை மாலை அந்த காவலாளிகள் தேடி வருகிறார்கள். சனிக்கிழமை அது காலைக்குள் சூரியன் உதயமாவதற்குள் அவருக்குடைய தண்டனை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற திட்டம். இரவு நேரத்திலே அவர்கள் வந்த வீட்டிலே தங்கியிருக்கிற போது ஒருவன் இந்த காவலாளிகளை சந்தித்தான். அதற்கு முன்னால் அவருடைய நண்பர்கள் பல பேர்களையே பிடித்தார்கள். அவர்கள் யாரும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். நான் அவருடைய நண்பர் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் வந்தான், எனக்கு ஈசா நபி இருக்கிற இடம் தெரியும் என்று சொன்னான். சரி காட்டி கொடு என்று கேட்டார்கள். அப்படி காட்டி கொடுத்தால் நீ என்ன தருவாய் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், அவனிடத்திலே சொன்னார்கள், எனக்கு 30 திருகங்களை தருகிறோம், வெள்ளி நாணயங்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். 30 வெள்ளி நாணயங்களுக்கு ஆசைப்பட்டு ஈசா நபியை காட்டி கொடுப்பதற்காக அவன் முற்பட்டான். அந்த வீட்டுக்கு முன்னால் வந்து நின்று இதற்குள் தான் அவர் இருக்கிறார் என்று சொன்னான். வீடு கட்டப்பட்டது, அப்போது வீடு திறக்கப்படவில்லை. உள்ளே அந்த காவலாளியை ஒருத்தன் வாளை உருவிய நிலையிலே வேகமாக அந்த வீட்டினுடைய கதவை உடைத்து உள்ளே சென்றான். உள்ளே செல்வதற்குள் அல்லாஹ் தஆலா ஈசா நபியை வானுலகின் பக்கம் உயர்த்தி விட்டான். உள்ளே சென்றவன் திரும்பி வெளியிலே வந்தான். வெளியிலே வந்து சொன்னான், நாம் தேடுகிற நபர் இங்கே இல்லை என்பதாக. அங்கே நின்றவர்கள் எல்லாம் இவனை ஏற இறங்க பார்த்தார்கள். அந்த உள்ளே சென்று திரும்பியவனுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவத்தை அல்லாஹ் அந்த தோற்றத்தை கொடுத்து விட்டான். ஈசா இயேசு இல்லையா என்று கேட்டார்கள். இல்லை, நான் உள்ளே சென்று பார்த்தேன், இல்லை. அட, நீதானடா இயேசு என்று சொல்லிவிட்டு வாளை கையிலே வைத்திருந்தவனை எடுத்து இந்த வாளை பிடுங்கி போட்டு அவனை சிலுவையிலே அறைந்தார்கள். அவரைத்தான் கடவுளுடைய குமாரன் என்பதாக நம்பி வணங்கி கொண்டு வருகிறார்கள். இதுதான் ஈசா நபியை பற்றிய செய்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்புகிற இஸ்லாமியர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று நம்பினால் அது குர்ஆனுக்கு மாறு செய்வதாகும், இஸ்லாத்திற்கு மாறு செய்வதாகும். ஒருபோதும் ஈசா நபி அல்லாஹ் சொல்கிறான், உமா கத்தலுஹு உமா சலபுஹு, அவர் கொலை செய்யப்படவும் இல்லை, சிறுவையில் அறையப்படவும் இல்லை. பல் ரஃபாவுல்லா, அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான், வானங்களின் பக்கம் உயர்த்தி விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி விட்டான். அதற்கு பகரமாக அவனை கொலை செய்து விட்டு அவனை அறைந்து விட்டார்கள். அறைந்தது மட்டுமல்ல, அந்த காலத்திலே கடும் தண்டனை என்று சொல்லுகிற முள் வேரியில் இருக்கிற கம்பியை எடுத்துக்கொண்டு வந்து அவனை தலையை சுட்டு சுற்றிலும் இறுக்கமாக கட்டியும் விட்டார்கள். நீங்கள் படத்திலே பார்த்திருப்பீர்கள். அப்படித்தான் ஒருவன் அறையப்பட்டான். இந்த நிகழ்வு முடிந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று விட்டார்கள் என்று வந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 55 வயது வரையிலும் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்படுகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயது 33, திருமணம் முடிக்கவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கொன்று விட்டார்கள் என்பதாகத்தான் நம்பி வந்தார்கள். அதற்கு பிறகு ரோமர்களுடைய அனுமதியை வாங்கி அந்த உடலை அடக்கம் செய்யப்பட்ட தகனம் செய்யப்பட்டது. சில நாட்கள் கழிந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு அபிமானியாக இருக்கிற ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு ஈசா நபியுடைய கபரை போய் அந்த கொல்லப்பட்ட நபருடைய கபரை சந்திப்பது வேண்டும் என்ற நோக்கத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற போது ஒரு இடம், யாருமே இல்லாத ஒரு இடம் வந்தது. அந்த இடம் வந்த உடனே தன்னோடு வந்த அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள், நீ கொஞ்சம் மறைவாக இரு என்று சொன்னார்கள். அந்த பெண் கேட்டால், எதற்கு மறை வேண்டும், இங்கேதான் யாரும் இல்லையே என்று கேட்டார். இல்லை இல்லை, ஒரு மனிதர் இங்கே இருக்க, அவருடைய கண்ணை விட்டு நீ மறைந்து விடு என்று சொன்னார்கள். அந்த பெண் சுற்றி பார்த்தால் யாருமே இல்லை. இல்லையே, இங்கே யாரும் இல்லை என்று சொல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் சரி இங்கே நான் வருகிறேன் என்று சொல்லி சற்று தூரம் நடந்து சென்றார்கள். அங்கே ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய மகனுடைய கபரை சந்திப்பதற்காக, ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி செல்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த ஜியாரத்து எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. இப்போது இருப்பவர்கள் தான் அதை மறுப்பார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஈசா ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களது ஜியாரத் எல்லாம் இங்கே கிடையாது, உங்களது மகன் எல்லாம் இங்கே அடக்கம் செய்யப்படவில்லை, அவர் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். அதற்கு ஆதாரமாக இன்ன நபர் தான் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார், இவருடைய வீட்டாரிடத்திலே சென்று கேளுங்கள், உங்களது பையன் எங்கே என்று கேளுங்கள். அந்த பையன் என்ன ஆனான் என்பது அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவன் போனவன் திரும்ப வீட்டுக்கே திரும்பவில்லை என்று சொல்லி அவனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களது மகன் உயர்த்தப்பட்டு விட்டார், இங்கே நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி இந்த நாளிலே இன்ன இடத்திலே அடர்த்தியான தோட்டங்கள் நிறைந்திருக்கிற இடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அங்கே உங்களது மகனை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னார்கள். அந்த குறிப்பிட்ட நாளை எதிர்பார்த்திருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தினத்திற்கு அவர்கள் சொன்ன இடத்திற்கு போனார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான், தாயோடு பேச வைத்தான். தாயார் அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ் என்னை உயர்த்தி விட்டான், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாளிலே நாம் சந்திப்போம் என்று சொன்னார்கள். அதுவரையிலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டிருங்கள் என்பதாக தாய்க்கு உபதேசம் செய்து விட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு செய்தியும் சொன்னார்கள், அதே சீக்கிரத்திலேயே உங்களுக்கு மரணம் வந்துவிடும் என்பதாக. அதற்கு பிறகு 5 வருடங்கள் கழித்து தன்னுடைய 55வது வயதில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒஃபாத்தானார்கள். இந்த வரலாறு முழுவதும் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை கொண்டு நிறைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நிறைய புனை கதைகள், கட்டுக்கதைகள் அழித்து விடப்பட்டிருந்தன. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஈசா நபியை குறித்து இது மாதிரி நிறைய செய்திகள், கிறிஸ்தவர்கள் யூதர்கள் சொல்வது போல நிறைய செய்திகள், கட்டுக்கதைகள் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து திருக்குர்ஆன் உண்மையை பேசியது. அந்த காலத்திலும் கூட ஈசா நபியை குறித்து 3 வகுப்பினர்கள் 3 விதமாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிற போது ஒரு சிலர்கள் சொன்னார்கள், அவர் அல்லாஹ் என்று சொன்னார்கள், அவர்தான் இறைவன், மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இறங்கினார், அதற்கு பிறகு உயர்ந்து விட்டார் என்று சொல்வார்கள். இன்னொரு பிரிவினர், அவர் அல்லாஹ் அல்ல, அல்லாஹ்வுடைய மகன், தேவகுமாரன் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா தன்னை தான் அப்படி இறங்குவதில் இருந்தும், தனக்கு குடும்பம் பிள்ளை குட்டிகள் என்று சொல்வதிலிருந்தும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். திருக்குர்ஆனில் அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லியவர்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மகனை உயர்த்தி கொண்டான். என்று சொல்வார்கள். ஒரு சிலர்கள் மட்டும்தான் நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை திருத்துவதில் என்று சொன்னவர்கள், அல்லாஹால எதை அவர்களுக்கு இறக்கி வைத்தானோ அந்த வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு முஸ்லிம்கள் என்று அந்த காலத்திலும் அழைக்கப்படும். ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெயர் முஸ்லிம் என்பதாகத்தான் அழைக்கப்பட்டு வந்தனர். அதுபோல அப்படி முஸ்லிம்களாக இருந்தார்கள். அவர்கள் சொற்ப அளவிலே இருந்த காரணத்தினால் அந்த முஸ்லிம்கள் அத்தனை பேர்களையும் ரோமர்கள் பிடித்து யூதர்கள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஈசா நபியை குறித்து நிறைய செய்திகள், இப்படி அவர் இருக்கிற போது நிறைய வியாதிகளை குணப்படுத்தினார், உயிரை கொடுத்து எழுப்பினார், இப்படி எல்லாம் சொல்லி வந்தபோதுதான் ரோமர்களுக்கு அவரை பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நேராக ஜெருசலத்துக்கு வந்தார்கள், பாலஸ்தீனத்துக்கு வந்தார்கள், அங்கே இருக்கிற மக்களிடத்தில் விசாரித்து பார்த்தார்கள், உண்மை என்று நம்பி அவரை கடவுள் என்பதாக சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஏற்றுக்கொண்டுதான் ரோமர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் அந்த மதத்தை பரப்பினார்கள். இன்றைக்கு கூட அவர்கள் தலைமையகம் ரோமிலே தான் இருக்கிறது. அப்படி பரப்பப்பட்ட ஒரு தவறான ஒரு மதம் தான் அந்த மதம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் குரான் சொல்லிக் காட்டுகிற விஷயங்கள் இவைகள். இந்த குரானுடைய வார்த்தைகளை அந்த ஆய்வாளர்களும் கூட, கிறிஸ்தவர்கள் ஆய்வாளர்களும் கூட அவரை உண்மைப்படுத்துகிறார்கள். ஈசா நபியை பற்றி எந்த தகவலும் அவர்களுக்கு உண்மையான தகவல் கிடைக்கவில்லை. அவர்கள் படைப்பை பற்றியோ அவர்களுடைய மற்ற செயல்பாடுகளை பற்றியோ எந்த உண்மையான தகவலும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் குரான் அவர்களை பற்றி பேசுகிறது, அவர் தாயாரை பற்றி பேசுகிறது, அவர் தாயாருடைய தாயார், தாயாருடைய தந்தை ஆகியோர்களை பற்றியெல்லாம் குரான் பேசுகிறது. எப்படியெல்லாம் அந்த வரலாறு வந்திருக்கிறது என்பதனை சூரா மரியமிலும் ஆலை இம்ரானிலும் அல்லாஹ்வுத்தால அதிகமாக சொல்லி காட்டுவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குரான் என்ன சொல்லுகிறதோ அவைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு மாறுபடாமல் அல்லாஹ்வுத்தால தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, தன்னை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி எப்படி திருத்துவதர்களை அனுப்பி தன்னுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தானோ அதே விஷயத்திலே நாம் உறுதியாக நின்று மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்வோம். அல்லாஹ் அத்தனை மக்களுக்கும் நேர்வழி காட்டுவானாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்வாமா.